ஹாலலூயா 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 ஹாலலூயா. இயேசு நல்லவர், ஹாலலூயா, இயேசு நல்லவர். திருப்பிக்கொள்ளுங்கள் 1 சாமுவேல் 17 அதிகாரம் 1 சாமுவேல் 17 அதிகாரம். ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. பார்க்கிற விதத்தை குறித்து கவனமுள்ளவராயிருங்கள். பார்க்கிற விதத்தை குறித்து கவனம் உள்ளவர்களாயிருங்கள் என்ற தலைப்பிலே ஒரு சில வார்த்தைகளை பார்த்து நாம் சீக்கிரத்தில் கடந்து செல்லலாம் என்று சொல்லி தேவனுக்குள்ளே நம்புகிறேன். ஹாலலூயா. இப்ப வாசிங்கள் 47வது அதிகாரம் 45வது வசனத்தில் இருந்து.
அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் குணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார்.
யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் இன்றைக்கு உங்களை என் கையிலே ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லி தாவீது அங்கே சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம் இல்லையா. இதற்கு முன்பக்கத்துல நீங்க வாசிச்சீங்க அங்கே சில காரியங்கள் நடக்குது. யுத்த காலத்துல அநேகர் இருந்து கொண்டு இருந்தார்கள், அநேகர் யுத்தத்தில பெரிய பயிற்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். சவுல் ராஜா கூட அவருடைய வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவன் அந்த யுத்தத்துல வெற்றி கொள்ள முடியாது என்ற ஒரு தன்மையிலே அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தாவீதுவோ அவன் அந்த நாட்களில் யுத்தத்தை குறித்து எந்த ஒரு பயிற்சியும் இல்லாத ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் ஒரு வார்த்தை சொன்னான். என்ன தெரியுமா? கர்த்தர் எங்களுக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லி. எல்லாருக்கும் முன்பாகவும் ஒரே விதமான ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு இருந்தது. இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக பெலிஸ்தியர் வந்து நிற்கிறதை எல்லாரும் பார்த்துக் கொண்டார்கள் அல்லவா. ஆனால் அங்கே இருந்த அவ்வளவு பேருக்குள்ளேயும் ஒரே ஒரு மனிதன் அந்த காரியத்தை வேறு விதத்திலே பார்க்கிறதை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், நாம் எல்லாரும் தேவனை அறிந்து கொண்டவர்கள், நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிறவர்கள். ஆனால் நாம் எந்த விதத்திலே பார்க்கிறோம் என்பது நமக்கு மிகவும் முக்கியமானது. அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் பார்த்த விதம் வேறு. ராணுவ தலைவர்கள், ராஜாக்கள் எல்லாரும் அந்த பிரச்சனையை பார்த்த விதம் வேறாகவே இருந்தது. ஆனால் ஒரே ஒரு மனிதன் அந்த காரியத்தை பார்த்தது இன்னும் ஒரு விதமாக இருக்கிறது. ஆனால் பிரச்சனை உண்டு, சம்பவம் உண்டு, காரியம் உண்டு. ஆனால் பார்க்கிற விதத்தை குறித்து நீயும் நானும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தாவீது ஒரு முடிவு எடுத்தான். அந்த இடத்திலே தாவீது சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் தீர்க்கமானவைகள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. தேவன் நாளைக்கு உன்னை இதே இடத்துல சாவுக்கு ஒப்புக் கொடுப்பாருன்னு சொல்லி ஒன்றுக்கு பின்னாக ஒன்றாக அவன் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றினார். தாவீதுக்கு வந்தது கோபம் எங்க தெரியுமா? தேவனுடைய நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறதற்கு இவர்கள் யார்? இன்றைக்கு கர்த்தருடைய நாமம் நிந்திக்கப்படுகிற பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? அவன் சொல்றான், இந்த ஜனங்கள் தேவன் யார் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள். எப்பொழுது? இப்பொழுது. நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளையும் தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுகிறதா என்பதை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஏதோ தானோ என்று சொல்லி வாழ்ந்துவிடக் கூடாது. தாவீது ஒரு முடிவு எடுத்தார். நான் இன்றைக்கு செய்ய போகிற இந்த காரியத்தில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்று சொல்லி இல்லையா. நாம் பார்க்கிற விதத்தை குறித்தும் நாம் எடுக்கிற முடிவுகளையும் குறித்தும் நீ கவனமுள்ளவனாக இருக்க வேண்டும், கவனமுள்ளவளாக இருக்க வேண்டும். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா இல்லையா என்பது நமக்கு முதல் காரியம். இந்த ஜனங்கள் தேவன் யார் என்று சொல்லி அப்பொழுது அறிந்து கொள்வார்கள். என்றால் சமஸ்த இஸ்ரவேலர்கள் என்ன பயந்து போயிட்டாங்க. பிரச்சனை கண்டு பயப்படுற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஏராளம். பிரச்சனைகளை கண்டு நின்ற நிர்பந்தமான மான நிலைமையில நின்று கண்ணீர் விடுகிற கிறிஸ்தவர்கள் ஏராளம். பார்க்கிற விதத்தை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருங்க. எப்படி பார்க்கிறவர்களோடு நீ இணைந்து கொள். எப்படி தாவீதை போல பார்க்கிற அந்த ஜனங்களோடு நீயும் நானும் இணைந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு பேர் இருந்தாங்க பாருங்க, தாவீது பார்த்த விதமாக. அடுத்தது அவன் சொல்றான், யுத்தம் யாருடையது? யுத்தம் யாருடையது? கர்த்தருடைய யுத்தம் ஐயா. கர்த்தர் யுத்தம் பண்ணிக்கிற பொழுது கத்தியோடையும் வாளோடையும் வரமாட்டார் என்று சொல்லி சொல்லிட்டு அவன் சொல்றான், இந்த யுத்தம் கர்த்தருடையது. தாவீதையும் பிடிச்சு எல்லாவித ஆயுதங்களான அவனையும் போட்டு அலங்கரித்தாங்க பாருங்க. தாவீது சொன்னா, இதெல்லாம் எனக்கு சரிவராத காரியம், அவுட்டு விட்டுரு, அவுட்டு விட்டுரு. தாவீது போய் கூழாங்கல் எடுத்து ஒரு அடி என்று அடித்தான். கோலியாத்து விழுந்தான் பாருங்க. அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தர் நிறைவேற்றினார், கர்த்தர் நிறைவேற்றினார். நீ சரியான விதத்தில் பார்த்து எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும், நீ சரியான விதத்தில் பார்வைத்து நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் உன் ஆண்டவர் உனக்கு முன்பாக நிறைவேற்றுவார் என்பதிலே அச்சம் கிடையாது. அதில் நீ தோற்க முடியாது. கண்மூடித்தனமான முடிவுகள் உன் வாழ்க்கையை திண்டாட வைக்கும் ஐயா. ஆட்கள் சொல்லுகிறார்களே, நம்புகிறவர்கள் சொல்லுகிறார்களே என்று சொல்லி உன் வாழ்க்கையில முடிவுகளை எடுக்காது. தேவனுக்கு முன்பாக நின்று சரியான விதத்தில் பார்த்து முடிவுகளை எடு. நாம் சந்தர்ப்பத்திற்கும் சூழ்நிலைகளுக்கும் முடிவெடுக்கிற நாங்கள் தெரியுமா கிறிஸ்தவர்கள், தேவ ஜனங்கள் என்று சொல்லுகிற நாங்கள் சந்தர்ப்பத்திற்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற விதத்தில் நாம் முடிவுகளை எடுத்து அதில் தேவன் பிரியப்படுகிறார் என்று சொல்லி நாம் மூடி முடித்து விடுவோம். ஆனால் தாவீது பார்க்கிற விதமாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்க கிறிஸ்தவர்கள். இன்றைக்கும் இன்றைக்கும் விடுகிற படிக்க பிள்ளை என்ன தெரியுமா, எல்லாரும் பார்க்கிற விதமாகவே நாங்களும் பார்க்க விரும்புகிறோம். நீ ஒரு தேவனுடைய மனுஷன், நீ ஒரு தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி சொன்னால் தேவன் விரும்புகிற விதமாக பார்க்க கற்றுக்கொள். தேவன் விரும்புகிற விதமாக பார்க்க கற்றுக்கொள். இதுவரைக்கும் பார்த்த கண்கள் போதும், நாம் எல்லாரும் மாம்சத்தின் கண்ணிலேயே பார்த்து வளர விரும்புகிறோம். படியா ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய காரியங்களை பாருங்க. இதுவரைக்கும் நடந்தது பார்த்தது எல்லாம் போதும். நாம் எல்லாரும் அடிக்கடி பிரச்சனைகளுக்கு முன்பாக நிற்கிறோம் தெரியுமா, அடிக்கடி பிரச்சனைகளுக்கு முன்பாக நிற்கிறோம் பாருங்க. ஆனா நாம் எப்படி பார்க்கிறோம், எப்படி நடக்கிறோம், எப்படி முடிவுகளை எடுக்கிறோம். தாவீது ராஜாவே இல்லை அந்த டைம்ல தெரியுமா, ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன். ஆனால் எடுத்தான் முடிவு பாருங்க. சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ரட்சிப்பு வந்தது, சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ரட்சிப்பு உருவானது. வேறு ஒருவன் வந்து கர்த்தரை நிந்தித்தான், அது எல்லாவற்றையும் மாற்றி, அது எல்லாவற்றையும் மாற்றி தேவன் அவர் ஆண்டவர் என்பதை ஒரு மனிதன் நிரூபித்தான். ஏன் தெரியுமா, அவன் பார்த்த விதம் வேறியாகி இருந்தது, அவன் பார்த்த விதம் வேறையாக இருந்தது. நாம் எப்படி பார்க்கிறோம், உலகத்தாரை போல் பார்க்கிறோமா இல்லைன்னு சொன்னா, நேற்று ரட்சிக்கப்பட்டவர்களை போல பார்க்கிறோமா, இல்லாட்டா நமக்கு விருப்பமானபடி பார்க்கிறோமா, நமக்கு விருப்பமானபடி பார்ப்பதிலே எங்களுக்கு சந்தோஷம் பாருங்க. நாம விரும்பியபடி நடந்து கொள்வதிலே அது எங்களுக்கு சந்தோஷம் பாருங்க. ஆனால் அது எல்லாம் தேவன் பார்க்கிற விதம் என்று சொல்லி நாம் ஸ்டீல் பண்ணக்கூடாது. அதான் அங்க இருக்கிற பிரச்சனை. நாம் செய்கிறது எல்லாவற்றையும் தேவன் அங்கீகரிப்பார் என்று சொல்லி நாம் நினைத்திருக்கூடாது. ஒருவேளை அற்புதம் நடக்கலாம், ஒருவேளை ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஏன் தெரியுமா? மோசியை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லி சொன்னார். அடிச்சா ஒரு அடி, ஐயாக்கு கானானே கிடையாம போயிட்டு இல்லையா? ஆனா அற்புதம் நடந்தது. அதனால நாம் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் தன்னால் பார்க்கிற பார்வைகள் எல்லாம் ஆசீர்வாதம் புறப்பட்டாலும் ஜீவ தண்ணீர் வெளியே வந்தாலும் அது தேவனுடையது என்று சொல்லி ஸ்டீல் பண்ணாத. அது நல்லதல்ல, அது கூடாது, அது நல்லதல்ல. ஆனால் ஆசீர்வாதம் புறப்பட்டது. நீ மோசி தாவீது பார்க்கிற விதமாக பார்க்க கற்றுக்கொள். தாவீதுக்கு அன்றைக்கு இருந்த பிரச்சனை இன்னைக்கு உனக்கு இல்லாம இருக்கலாம். அதே போன்று வேறு பிரச்சனையும் வாழ்க்கை ஆட்டிப்படுக்கலாம். ஆனால் தாவீதை போல் பாரு, என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் தேவன் இஷ்டவேதன் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு வெற்றியை உண்டு பண்ணுவார், அவர் நாளைக்கு எனக்கு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி தாவீது பார்க்கிற விதமாக பார்த்து ஜெயத்தை பெற்றுக்கள். எந்த கூட்டத்தில் சேரப்போகிறார்? தாவீதோடு சேரப்போகிறாயா இல்லை சவுலோடு சேரப்போகிறாயா? எந்த கூட்டத்தில் சேரப்போகிறாய்? ரெண்டு பேரும் தேவன் பிள்ளைகள், அவனும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ ஜனங்கள் தான். ஆனால் பயந்து நின்றார்கள், பயந்து நின்றார்கள். யாத்ராமத்தில் என்று நான் நினைக்கிறேன் ஆண்டவர் சொன்னார், நான் அப்பப்போ அப்பப்போ அற்புதத்தை செய்த கண்ட இந்த ஜனங்கள் எனக்கு எதிராக கோபம் எடுத்தது நினைக்கிறேன். போனதுக்கு பார்த்த அந்த வசனத்தில் இருக்குது இல்லையா, அப்பப்போ அப்பப்போ அற்புதத்தை கண்டும் யோசனம் இல்லாமல் போயிட்டது. அப்பப்போ அப்பப்போ தேவனுடைய வழிநடத்தலை கண்ட ஜனம், ஆனால் பிரயோசனம் இல்லாமல் போயிட்டது. நீ அந்த கட்டுக்கரியில சேர்ந்துடக் கூடாது. பாரு, இன்று வரைக்கும் தேவனை ஆராதித்து 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 கடைசியிலே பார்க்கிற விதம் பிழைச்சிட்டு சொல்லி சொன்னா பிரயோசனம் இல்லாமல் போயிருந்தேன். இந்த குளிருக்கு இருந்து ஆராதிக்கிறோம் பாருங்க, ஆராதித்து முடிவு பார்க்கிற விதம். நீ உன் காரியத்தில் பார்க்கிற விதத்திலையும் தேவன் விரும்புகிற மாதிரி பார், மற்றவருடைய காரியத்தில் பார்க்கிற விதத்திலையும் நீ தேவன் விரும்புகிற மாதிரி பார். அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அது பெரிய வெற்றியை கொண்டு வரும். அங்க இருந்தவங்க எல்லாம் ஒரு காரியம் சொன்னாங்க, துர்ச்செய்தியை கொண்டு வந்தாங்க. இவர்களோடு யுத்தம் பண்ண முடியாது, பெலிஸ்தியன் அவனை பார், நோ முடியவே முடியாது. தாவீது என்ற ஒருத்தன் வந்தா கிடுக்கிடு கிடுக்கிடு கிரண்டு வந்து பாரத்துல எல்லாரிடத்திலையும் சொல்றான், இது பாரு என்ன விடு, என்ன போக விடு, என்ன யுத்தம் செய்ய விடு, நான் பார்க்கிறேன் இருக்கிறார். விடமாட்டேன். நல்ல ஆலோசனைகளை கேட்பதற்கு சில பேருக்கு புரியாது பாரு, என்ன நாம சொல்றது நாம நினைக்கிறது தான் சரி என்று சொல்லி வளர்ந்து கொள்றது இல்லையா? 40 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், தேவன் இத்தனை வருஷமா என்னோட பேசினா நான் சொல்றது சரியாத்தான் இருக்கு. சும்மா இல்லையா? தாவீது வந்து கேட்டாயா சவுல் விடையா என்ன? உனக்கு ஒன்றுமே அனுபவமே கிடையாது, உனக்கு ஒன்றுமே தெரியாது, பேசாம இரு. அவன் பார்த்து பார்வை பாருங்க, தேவனை பிரியப்படுத்திச்சு. அவன் பார்த்து பார்வையில பெரிய ஒரு வெற்றியே இருந்துச்சு இல்லையா? அவனை மாத்திரம் அன்னைக்கு தடுத்து வச்சிருந்தா, அவனை மாத்திரம் அன்னைக்கு தடுத்து வச்சிருந்தா கோழியாத்து சின்னாபின்னமாக்கி இருப்பாயா? ஆண்டவர் விட்டுட்டு தான் இருந்திருப்பார். ஏன் தெரியுமா? ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர வழியில நடத்தி வரைக்கல, சில நேரத்தில் அடியோ அடி பாருங்க, ஜனங்களுக்கு தேவ ஜனங்களுக்கு அடியோ அடி பாருங்க. இங்க பாரு, சில ஆலோசனைகள் சில காரியங்களை நீ ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லிச்சுன்னா உனக்கு வருகிற பிரச்சனையை நீ தள்ளி வைக்க முடியாது. சில வேளைகளில் சில காரியங்கள் உனக்கு நடந்தா தான் உனக்கு புத்தி வரும், நாம ஒண்ணு செய்யலாது. எத்தனை பேர் நடந்து சில ஆலோசனைகளை தள்ளிவிட்டு அநேக பிரச்சனைகள் வந்து முட்டி மோதியது பின்பாக நல்லது அது நல்லது அது நல்லது என்று சொல்லி யோசிச்சீங்க, யோசி காட்டிக்க வருகிற நாட்கள் யோசிப்பீங்க இல்லையா? ஆகையினாலே தாவீது பார்க்கிற விதமாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்க, பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. அது நல்லது, அது நமக்கு வாழ்வை உண்டு பண்ணும் இல்லையா. 45 திருப்பி வாசிங்க, 45
அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே
உன்னிடத்தில் வருகிறேன்.
இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார்.
கொஞ்சம் பாருங்க, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இது தீர்க்க தரிசனமா இல்லையா சொல்லுங்க ஐயா. தீர்க்கமத்தான பேசினா அவ்வளவு ஜனமும் மேலாதுன்னு சொல்லி நிக்கிறான். அடுத்த வசனம் பந்திய வாசிங்க.
நான் உன்னை கொல்லுவேன், உன் தலையை உன்னை விட்டு வாங்கி,
உன் தலையை உன்னை விட்டு எடுத்துருவேன்.
பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள்.
பாருங்க, அவன் எடுத்த முடிவிலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. நாம் எடுக்கிற முடிவில் என்ன மகிமைப்படுகிறது விளங்குதா என்ன பேசுறேன்? நாம் எடுக்கிற முடிவில் என்ன நடக்கிறது? அங்கே இஸ்ரவேலுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கே நிரூபிக்க வேண்டியதா போயிட்டு பாருங்க. உங்களுக்கும் சில வேளைகளில் தேவன் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்கிறது தெரியுமா? தேவனை உனக்கு ஏற்ற வேளைகளை நம்புவது நம்பிக்கை கிடையாது. ஒன்றும் இல்லாத நேரத்திலே நம்புகிறது தான் நம்பிக்கை வழங்குறது. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நம்பிக்கை விட்டுட்டாங்க. பெலிஸ்தீன் அடிக்கிறது, சவுல் சரியே வரமாட்டது, சவுல் விழுந்தார் இண்டியோடு சொல்லி ஒரே பாட்டு பாருங்க இல்லையா. இதே மாதிரி தான் நம்பிக்கை இல்லாத நேரத்திலே தாவீதை போல பாட்டு கற்றுக்கொள்ளுங்க. தாவீதை போல பார்க்க முயற்சி எடுங்க. பார்க்கிறதையே நம்புறது, கேட்கிறதையே நம்புறது. இஸ்ரவேலுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை இந்த கருவிங்க. நீங்க இப்படி பேச தெரியுமா நமக்கு? சும்மா தான் கேட்கிறேன், இப்படி பேச தெரியுமா நமக்கு? ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நீங்கள் அதை காண்பீங்க ஐயா, என்னை இந்த பிரச்சனையில இருந்து தேவன் விடுவிப்பார் என்று நம்பி பேசுகிற ஒரு மனிதனை நீங்க கண்டிருக்கீங்களா? தாவீது சொன்னா இஸ்ரவேல் ஜனமா பரவாயில்ல, ஆனா என் தேவனை நிந்தித்த இந்த மனுஷனை நான் சும்மா விட மாட்டேன், நிந்தித்த இந்த மனுஷனை சும்மா விட மாட்டேன். இன்றைக்கு நம்மளை நிந்திச்சுட்டா நமக்கு கோபம் வந்துடும் பாருங்க, ஆனா தேவனை நிந்திச்சுட்டா அது குறிச்சு பிரச்சனையே கிடையாது பாருங்க. நம்ம முடிவு, நம்ம காரியம், நம்ம இதெல்லாம் சரி வந்தா சரி, தேவனை குறிச்சு என்ன நினைக்கிறாங்க அது நமக்கு பெரிய பிரச்சனை கிடையாது பாருங்க. அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆகினாலே தாவீது பார்க்கிற விதத்தை கற்றுக்கொள்ளுங்க. இந்த பெரிய சம்பவத்தில் தாவீது பார்த்த விதம் பெருசாக இல்லை, ஆனா அதுதான் இந்த சம்பவத்தினுடைய சிறப்பு என்பதை நாம் மறந்துடக்கூடாது இல்லையா. ஆகினாலே தாவீது பார்த்த விதமாய் பார்க்க கடவோம் இல்லையா. இப்ப திரும்பி 8:13 8:13 வாசிங்க, சீக்கிரமாக வாசிங்க. நான்
நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத புறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டிக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துச்செய்தி பரப்ப செய்தார்கள்.
அப்படியே வச்சது. அடுத்த அதிகாரத்தில் 6 வாசிங்க.
தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரனின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை கர்த்தர் நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள்.
அப்படியே அதுல 24வது வசனத்தை வாசிங்க.
என்னுடைய தாசனாகிய காலே பேரே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள்.
இங்கே அடுத்த சம்பவத்தை பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஐயா கானானுக்கு பக்கத்துல நிக்கிறாங்க. எங்க கானான போர் பார்வையிட்டு வர்ற அந்த தூரத்துல இருந்து கொண்டு இந்த ஜனம் செய்த வேலை என்ன தெரியுமா? ஆவிக்குரிய மனிதர்கள், தேவனுடைய ஜனங்கள் என்று பெயர் பெற்ற அந்த ஜனங்கள் செய்த வேலை என்ன தெரியுமா? நீங்க போய் எல்லாம் பார்த்துட்டு வாங்கடா, போய் இந்த தேசம் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், எப்படி போயிட்டு வந்த ஒரு குரூப் வந்து என்ன தெரியுமா செய்யுது? இது சரியே வராது நமக்கு, இது சரியே வராது நமக்கு. ஆனா அதுல ரெண்டு பேர் இருந்தாங்க பாருங்க, அவங்க அந்த காரியத்தை பார்த்த விதத்துல ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்தது. வழங்கிட்ட நீ பார்க்கிற விதத்தை குறித்து கவனம் உள்ளவனாயிரு, நீ பேசுகிற விதத்தை குறித்து கவனம் உள்ளவனாயிரு. காணல் பானும் தேனும் ஓடுகிற தேசத்துல போய் அந்த ஜனங்கள், அந்த தேசத்துல இருந்து அங்க இருக்கிற மனுஷன் கொஞ்சம் உயர்ந்துதான் இருப்பான் இல்லையா? சாப்பிடு சாப்பிடு நீ சாப்பிட்டு பாரு. இந்த தேசம் நமக்கு சரி வராது. 40 வருஷமா வர்றாங்க பாருங்க இந்த தேசத்துக்காக வேண்டி, 40 வருஷமா பரலோகத்து தேர்றதுக்காண்டி இத்தனை வருஷமா வர்றாங்க. இந்த வங்கேரி சரி வராது நமக்கு. 40 வருஷமா இல்லையா ஆண்டவர் தொடர்ந்து நடத்தி 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 கொண்டு வந்து ஸ்ரீகளுக்கு கிட்ட வந்து நின்று என்ன தெரியும் சொல்றாங்க, இந்த தேசத்துக்கு போக முடியாது ஆண்டவரே, மோசம் இந்த தேசத்துக்குள்ள போக முடியும், அவங்க எல்லாம் பெரியாக்களா இருக்கிறவங்க பார்க்கவே பயமா இருக்கு, நாங்கெல்லாம் பூச்சியின் மாதிரி இருக்கிறோம் அவங்களுக்கு. ஆண்டவர் எறும்ப வச்சே படிப்பிச்சு கொடுத்தார் பாருங்க, பூச்சிய வச்சே படிப்பிச்சு கொடுத்தார் பாருங்க. ஆனா இவங்க வந்து இவ்வளவு அற்புதத்தை கண்டு அடைச்சி வந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்ததை கண்ட இந்த ஜனம் எரிகோ மதில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் விழுத்தப்பட்டதை கண்ட இந்த ஜனம், எகிப்து தேசத்தில் பாதைகளை கண்ட இந்த ஜனம் என்ன தெரியுமா சொல்லுது? இங்க சரி வராது ஆண்டவர், இவங்க எல்லாம் பரிசா இருக்கிறாங்க, எங்களை கொண்டே போட்டுருவாங்க ஆண்டவர். அப்ப ரெண்டு மனிதர்கள் இருந்து என்ன தெரியுமா சொல்றாங்க, ஐயா நீங்க என்னென்றாலும் சொல்லுங்க, ஆனா தேவனுக்கு விரோதமாய் கோபம் மாத்திரம் விட்டாதுங்க. நீ நினைக்கிற நீ சிந்திக்கிறது நீ பார்க்கிற விதத்திலே தேவனுக்கு கோபம் ஊட்டாம இரு. அவர் அதை கவனித்துக் கொண்டு இருக்கிறார், அவர் அதை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். நாம் எப்படி நினைக்கிறோம், என்னத்தை செய்ய முயற்சிக்கிறோம் என்பதை குறித்து அவர் கவனம் உள்ளவராயிருக்கிறார். அவருக்கு கோபம் ஊட்டாதிருங்கள், அவருக்கு கோபம் ஊட்டாதிருங்கள் இல்லையா? அங்கே யோசுவா என்ன தெரியுமா சொன்னா, தேவன் எங்களோடு இருக்கிறார், தேவன் எங்களோடு இருக்கிறார் ஐயா, அந்த தேசத்தை எங்களுக்கு தருவார் என்று சொல்லி அவன் பார்த்த விதம் வேறையாக இருந்தது. காலைப்பு அவனுக்கு என்ன, தாசனாகிய காலைப்புக்கோ வேறே ஆவி உடையவனாக இருக்கிறான். ஐயா இஷ்டவே ஜனங்கள் முழுத்திலும் தேவனால நடத்தப்பட்டு வந்தாலும் அதற்குள்ளேயும் ஒருத்தன் என்ன செய்யறானா, வேறே ஆவி இருந்தவனாக இருக்கிறான். நம்ம சொல்ல முடியுமா ஏதாவது? எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான், நீ கிறிஸ்தவன் நானும் கிறிஸ்தவன் தான், நீ தேவனை ஆராதிக்கிறாய் நானும் தேவனை ஆராதிக்கிறேன், ஆனால் பார்க்கிற விதத்தில் பிரச்சனையாக இருக்குது. எந்த ஆவியுடையவர்களாய் நாம் இருக்கிறோம்? அவன் வேறே ஆவியுடையவன், அவனுடைய சந்ததியை அந்த தேசத்துக்குள்ளே நான் கொண்டு போவேன், அவனுடைய சந்ததி அந்த தேசத்திலே வாழும். எந்த விதத்தில் பார்க்கிறோம் நாம், எப்படி பார்க்கிறோம் நாம், எண்ணத்தை கருத்தில் கொண்டு பார்க்கிறோம் நாம், எண்ணத்தை பேசுகிறோம் நாம். போனாங்க போனாங்க, வந்தாங்க வந்தாங்க, துர்ச்சையோடு வந்தாங்களே,
ஒரு கூட்டத்தை ஊழியத்துக்கு அனுப்பினாங்க, அது வருது, திரும்பி என்னத்தோட வருது, சுர்ச்சிகையோட வருது. அவன் வேற ஆவியுடையவன், நீ எந்த ஆவியுடையவன்? நான் கர்த்தருடைய ஆவியானவர் குறித்து பேசலைங்க. நீ எந்த ஆவியுடையவன்? நீ எந்த ஆவியுடைய உள்ள ஒரு மனுஷி? தேவனுக்கு விரோதமாய் கோபம் ஊட்டாதீங்க. ஐயா, நீ இந்த சபையில இருக்கும் வரைக்கும் துர்ச்செய்தியை கொண்டு வராது இருப்பாயாக, துர்ச்செய்தியை கொண்டு வராது இருப்பாயாக. நல்ல செய்திகளை கொண்டு வா, நல்ல பார்வையுடைய பார்வையை பாருங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்பட தேவன் உன்னையும் சபையையும் ஆசீர்வதிக்க நல்ல பார்வை உள்ளவர்களாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்க. அவர்களை போல இருக்கிறதுக்கு விரும்பாதீங்க. உங்களுக்குள்ள தனிப்பட்ட ஒரு ஆவி இருப்பதற்கு விரும்புங்க. விளங்குதா? சில பேர் அந்த அந்த குடும்பத்து மாதிரியே இருக்கணும் வாங்க இல்லையா, அந்த விசுவாசிகள் மாதிரியே இருக்கணும் சொல்லி விரும்புவாங்க, அந்த ஊழியக்காரன் மாதிரியே இருக்கணும். நீங்க ஒருத்தன மாதிரியும் இருக்க வேண்டாம், தனி ஆவி உடைய ஒரு மனுஷனாய் இரு. அது போதும், அது போதும். உன்னுடைய பார்வையிலே ஒரு வித்தியாசம் இருக்கட்டும், அது போதும், அது போதும். மற்றவர்கள் பார்க்கிற விதமாக பார்க்காத, மற்றவர்கள் பேசுகிற விதமாக பேசாத, மற்றவருடைய ஆவியே உனக்குள்ளேயும் இருக்கணும்னு சொல்லி விரும்பாத. தனிப்பட்ட ஒரு ஆவி, அதுக்குள்ள அவன் புரிந்தான ஒரு ஆவியோடையவன். அவங்க பார்ப்பாங்க, ஒரு பார்வை பாருங்க, அது வேறு விதமாக இருக்கும் பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனை சரி பார்த்துக்கொள்ளலாம், ஏதாவது யோசிக்கலாம், அப்படி இப்படி செய்யலாம். ஆனா அதுக்குன்னு ஒருத்தன் இருந்து சொல்லுவாங்க, நீ பயப்படாதையா, தேவன் இருக்கிறார் உனக்கு, தேவன் அதை பார்த்துக்கொள்வார், தேவன் ஒரு காரியத்தை செய்வார் என்று சொல்லி திடீரென்று ஒரு போடுவா, ஒரு போடுறன்னு பாருங்க. அந்த ஆவி உங்களுக்குள்ளே இருப்பதாக, அந்த ஆவி உங்களுக்குள்ளே வருவதாக. எந்த ஆவி? அந்த ஆவி உங்களுக்குள்ளே இருப்பதாக. அவனுக்குள்ளே இருந்தது வேறே ஆவி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா. பார்க்கிற விதத்தை குறித்து கவனம் உள்ளவர்களாய் இருங்க. ஆதியாகமம் 22 அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 22 அதிகாரம் முதலாவது வசனத்தில் இருந்து வாசி.
இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார்.
சோதித்தார்.
அவர் என்னை நோக்கி, ஆபிரகாமை என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதை மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரை தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். 3rd நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதியை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான்.
அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதியை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான்.
நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி
வருவோம்
வருவோம் என்று சொல்லி சொன்ன அந்த வார்த்தையில எனக்கு ஒரு பிரச்சனை பாருங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் ஆபிரகாமுக்கு? நீ உன் பிள்ளையோ உன் ஏகசுதனும் உனக்கு முக்கியமாக இருக்கிறவனுக்கு ஒன்றே பலியிடு. ஆற பிள்ளைய பலியிடுன்னு சொல்லு. இன்னைக்கு சில சில சமயங்கள்ல இந்த பலியல் எல்லாம் அட்டவாசமாக இருக்கிறது இல்லையா? சரி, இங்க பலி அது வேற விஷயம் இல்லையா? பலியிடன்னு சொன்ன உடனே இந்த ஆபிரகாம் இதை குறிச்சு கணக்கு சொல்லலாம், கணக்கு பேசலாம் பாருங்க. ஆனா நான் குறிப்பிட்ட அந்த காரியத்துல வந்து நான் கடந்து அங்கே ஆபிரகாம் வேறு ஒரு ஆவி இருந்த மனுஷனாய் இருந்தானோ இல்லையோ எனக்கு தெரியாது. அவன் பார்த்த விதம் வேற விதத்துல பார்த்தானோன்னு சொல்லியும் எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும், அவன் சொன்னான் என்ன தெரியுமா, நான் போவேன் ஆனா நாங்க ரெண்டு பேரும் திரும்பி வருவோம். பிரச்சனையே சீந்த ஒரு காரியம். அதாவது தேவன் சொல்லிவிட்டா நீ இப்படி செய், தேவன் சொன்னால் சொன்னதுதான், அதற்கு மிச்சம் எதுக்கும் கிடையாது இல்லையா. அவன் போய்கொண்டு இருக்கிறது எங்க, அவனுடைய பிள்ளையை பலியிடுவதற்கு போய்கொண்டிருக்கிறான். தெரிந்தோ தெரியாமலோ அவன் சொன்னானோ தெரியாது, ஆண்டவர் அந்த மனுஷனுடைய வார்த்தை நிறைவேற்றினார். ஆண்டவர் அந்த மனுஷனுடைய வார்த்தை நிறைவேற்றினார் ஐயா. என்னண்டு அந்த பிள்ளையை பழி கொடுத்த ஆண்டவர் விடவே இல்லை. ஆண்டுச்சினார், நீ உனக்கு முக்கியமானது என்று சொல்லி பார்க்காமல் இன்னைக்கு எத்தனை பேர் எங்களுடைய காரியத்தையே கவனிச்சுட்டு இருக்கோம் தெரியுமா. எங்க காரியம் தான் நிறைவேறணும் பாருங்க. தேவன் கொடுக்க சொன்னது ஒன்று, நாம செய்யறது இன்னும் ஒன்று பாருங்க. தேவன் சொல்வார் இப்படி செய், இல்ல நான் அப்படித்தான் செய்வேன் இல்லையா. தேவன் சொன்னார் உனக்கு முக்கியமானதுதான், ஆனா நீ எனக்கு பழியிடான். அவர் சொன்ன வார்த்தை இருக்கு ஆச்சரியம் இல்லையா, நானும் பிள்ளையாண்டானும் உங்களுக்கு திரும்ப வருவோம் இல்லையா. இந்த ஆபிரகாம் பேசிய இந்த வார்த்தை நமக்குள்ளேயும் வரட்டும் பாரு. நாமளும் அப்படி பேச கற்றுக்கொள்வோம் பாரு, நாமளும் அப்படி சிந்திக்க கற்றுக்கொள்வோம் பாரு. எதையும் எந்த காலத்திலையும் முடிந்தது என்று சொல்லி நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் கற்களை கொண்டும் பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. முடிந்தது ஒன்றுமே இல்லை என்று சொன்னா அங்க நம்பு தேவனை, அங்க நம்பு தேவனை. எங்க எல்லாம் முடிஞ்சு எல்லாம் போயிட்டு எல்லாம் கலந்தாயிட்டு அங்க நம்பு தேவனை. எல்லாம் இருக்கிற பொழுது நீ தேவனை நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தேவன் எதற்கு ஒன்று இல்லாத அந்த நேரத்தில் நம்பு, நம்பு தேவன் உன்னுடைய பிரச்சனையிலிருந்து நீக்கியே ஆவா, நீக்கியே ஆவா, நீக்கியே ஆவா. உன் பிரச்சனை பெரிய பிரச்சனை கிடையாது, உன் காரியங்கள் பெரிய காரியங்களும் கிடையாது. நீ நம்புகிற விதத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது எல்லாம். விளங்குறதா? ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. பாருங்க, இந்த பூமியில தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை என்று கிடையாது. வெளியில தீர்க்க முடியாத ஆயிரம் பிரச்சனை இருக்கு, ஆனா இதுக்குள்ள தீர்க்க முடியாத பிரச்சனை சொல்லி ஒன்றுமே கிடையாது. ஏன் தெரியுமா? பெய்கிற மழையையும் ஓய பண்ணுகிறவர் என் தேவன் என்பதை நீ மறக்க கூடாது. அடிக்கிற சுனாமியையும் அமைதிப்படுத்துகிறவர் என் தேவன் என்பதை நீ மறந்துடக்கூடாது. என் தேவனை விட உன் பிரச்சனை பெரிதாக இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா அவன் வாழ்நாள் முழுத்தும் அந்த பிரச்சனையோடே இருப்பாய். ஆனால் உன் பிரச்சனையை விட நீ ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லி பார்க்கிற அதே நாள் இன்றைக்கே தேவன் உன் பிரச்சனை உன் கையிலே ஒப்புக் கொடுப்பார். உன் பிரச்சனை உன் கையிலே தேவன் ஒப்புக் கொடுப்பார். ஆபிரகாம் அவனுடைய பிரச்சனை அதே நாள் அவனுடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்டது. என்ன தெரியுமா? நான் போவேன், நான் போவேன். சில பேர் வந்து பிரச்சனைகளை அப்படியே பேசிக்கொள்றது. எப்படி பிரச்சனை தீராது அந்த ரீதியில பேசுறது, தீரவே தீராது, எங்க போப்பு தீரவே தீராது, என்ன நம்புற, தீராதுதான். அது தேவன் எனக்கு பதில் தருவான் அந்த நம்பிக்கை உனக்கு வேணும். தேவன் என்னை மீட்டுக் கொள்வான் அந்த நம்பிக்கை உனக்கு வேணும். அந்த ஆவியுடையவர்களாய் மாறு, அவர்கள் பார்க்கிற விதமாக பார். ஏன் பைபிள் உனக்கு கையில தந்திருக்குது? ஏன் இந்த பைபிள் உனக்கு கையில தந்திருக்குது? ஏன் தந்திருக்குது? அதுல இருக்கிறது என்ன, எழுதப்பட்டது என்ன, அதை பார்த்து அதன்படி நம்பி அதன்படி நடக்கத்தா அது தந்திருக்கு. பைபிளை நீ பார்க்கறதுக்கு அல்ல, வேதத்தை பார்க்கறதுக்கு அல்ல, எல்லாம்கிட்ட அப்படி பிரசங்கிக்கப்படுது தட்டி பார்க்கிறதுக்கல்ல, நீ வாசித்து அதன்படி நட, அதன்படி நட. ஒன்றுமே இல்லை, நம்புவதற்கு இல்லை என்று சொல்லி அந்த நிமிஷத்திலே நீ தேவனை சரியான விதத்திலே நம்பு. இந்த மனுஷர்களை நம்புறது போல தேவனை நம்புறதுனாலதான் பிரச்சனைகள் கூடுகிறது, தெரியுமா உங்களுக்கு? மனுஷர்களை நம்புறது போல, இவரை நம்பி இவர் சரியில்லாட்டி அடுத்தார், அவரை நம்பி அதையும் சிராட்டி அடுத்தார், அதையும் அடுத்தார். இத மாதிரி ஏற்ற நேரத்துக்கு தேவனை நம்புறது, தேவையில்லாத நேரத்தில் அங்கு ஒதுங்கிக் கொள்றது இல்லையா? அதனாலதான் பிரச்சனை தீராமலே இருக்குது இல்லையா? பிரச்சனை தீராம இருக்கிறது. எல்லாம் நல்லா இருக்கிற பொழுது தேவனா யார் அது? ஆனா பிரச்சனை நெருக்குகிற பொழுது, நம்மளால முடியல ஆண்டவர் என்ற பொழுது, ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுந்து கிடக்கிறது இல்லையா? இந்த மனிதர்கள் பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்தாலும் தேவனோட தான் இருப்பாங்க, பிரச்சனை இல்லாட்டிலும் தேவனோட தான் இருப்பாங்க. பாருங்க அவங்க, பிரச்சனை இல்லைன்னாலும் தேவன் நீர் தான் தேவன், பிரச்சனை வந்தாலும் கெட்டாலும் உங்களுடைய பாதத்துல தான் சாவேன். ஆனா நாம என்ன நினைக்கிறோம், நாம என்ன சொல்றோம், நாம எப்படி பேசுறோம்? ஆண்டவரை நம்புறேன்றது பேசுறதெல்லாம் அவிசுவாச பேச்சு. அது பார்த்த சரி வராது போல தெரியும், தெரியல எனக்கு. அப்படி நீ இப்படி சொல்றதுனால உன் தேவனுடைய நாமத்தையும் துருவிற்கு அனுப்பி, ஆண்டவருடைய நாமத்தையும் கெடுத்து, நீ நம்பிக்கையே இல்லாம புறத்துக்கு தேவனை, தேவன் மீது நம்பிக்கை கொள், இவர்களை போல நில்லு, அவர்கள் பார்க்கிறதுமாக பார். ஊர்ல இருக்கிற உலகத்தில் இருக்கிற அவன் எப்படி பார்க்கறாங்க, உனக்கு தேவையில்லாத வேலை. ஆனா தேவன், ஆனா தேவன் நீ பார்க்கிற விதத்தை குறித்து அவர் கவனம் உள்ளவராக இருக்கிறான் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது, நீ மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. மத்தேயு 14 அதிகாரம், மத்தேயு 14 அதிகாரம் 23 வசனத்தில் வாசிங்கள்.
அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் நாலாம் யாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீடர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசு நிலத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படகில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள்.
பேதுருவுக்கும் படவில் இருந்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, என்ன தெரியுமா? இயேசு வந்து படகில ஏறின பொழுதுதான் அவங்க சொல்றாங்க, நீ தேவனுடைய குமாரன் சொல்லு, விளங்குதா? அந்த வசனத்தை கடைசி வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள்.
இயேசு எப்பொழுது படவுக்குள்ள வந்தாரோ அப்ப சொல்றாங்க, நீர் யாரு? தேவனுடைய குமாரன். அதற்கு முற்பாடு அவங்களுக்கு அந்த பிரச்சனை, அவர் யாருன்னு சொல்லி தெரியாது. ஆனால் பேதுரு இயேசு எப்ப சொன்னார், நான் தான் யான்னு சொன்ன உடனே பேதுரு என்ன தெரியுமா சொன்னாரு? நான் நடந்து வர, எனக்கு உதவி செய்யுங்க. நீர்தான் என்று சொல்லிச்சுன்னா நான் நடந்து வர, எனக்கு உதவி செய்யுங்க. அந்தவர படகில இருந்தவர்கள் எல்லாரும் தேவனுடைய சீஷர்களாக இருந்தாலும் பேதுரு பார்த்த விதமாக அவர்களுக்கு பார்க்க தெரியலையே, விளங்குதா? பேதுரு அதற்குள்ள இருந்துச்சுன்னா, நீரே ஆனால் நானும் நடந்து வர, எனக்கு உதவி செய்யும். அந்தவர இந்த சபையில் எவ்வளவு பேர் இருக்க பாருங்க, பேதுரு மாதிரி எல்லாரும் பார்த்தா எவ்வளவு அருமையாக இருக்கு. பேதுரு அங்கால போய் விழுந்தானா நிமிந்தானான்றது குறிச்சு நான் பார்க்க வரல. பேதுரு இப்ப இருந்து இயேசு சொன்ன வார்த்தைக்கு அவன் என்ன செய்தான்னு சொல்லித்தான் நான் பார்த்தேன். விளங்குதா? பேதுரு சொன்னா நீரே ஆனால், அந்தவரை நீரே ஆனால். இன்னைக்கு எத்தனை பேருக்கு தடவை பக்கத்துல ஆண்டு விருந்து அடையப்பா நான் தான் பேசுறேன், நான் தான் தான் பேசுறேன், நான் தான் பேசுறேன், நான் தான் பேசுறேன். நாம் எந்த ஆவியுடையவர்களாக இருக்கிறோம், நாம் எந்த விதத்தில் பார்க்கிறோம்? பக்கத்துல இருந்து ஏசு வருஷக்கணக்கா பேசுறாரு, நேற்று வந்த பிரெண்டு பேசுறது பார்க்கறது காது கேட்குது பாருங்க, நேற்று வந்ததெல்லாம் காலுக்கு போகுது, ஆனா வருஷக்கணக்கு ஏசி இருந்து நடந்து வா நடந்து வா நான் தான் நடந்து வா, பார்க்கவே பயமா இருக்கு ஆண்டவரு. சீசர்கள் இவர்களுக்கு எல்லாம் என்ன பேரு? சீசர்கள். இன்றைக்கு சீசர்கள் செய்கிற அட்டவாசம் ஏராளம் பாருங்க. நடந்து நீர்தான் ஆண்டவர், இது நானும் தான் சொல்லியிருப்பேன். இதுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் சீசன் பேர் வச்சு வைக்கணுமா? பேருக்கு ஒரு காரியத்துல முன்னுக்கு நான் பாருங்க, அவருக்கு நான் தாயா நடந்துவா நீரே ஆனால் உடனே நம்பிட்டான். நீரே ஆனால் அவன் பார்த்த விதம் வேறையா, நீரே ஆனால் அவனுடைய ஆவி வேறையா இருந்தது. நான் நடந்து வேற எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் நடக்கிறான். நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்களா இருப்பது முக்கியமா? எல்லாத்தையும் நாம் பார்க்கிற விதம் முக்கியமா? நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருப்பது முக்கியமா? அல்லாவிட்டால் விசேஷித்த ஆவியை பெற்றிருப்பது முக்கியமா? எது நல்லது, எது நல்லது? எந்த கத்துக்கொடி நீங்க போட்ல இருக்கிற சீசனோடு சேர போறீங்களா, கடல் மீது நடந்த சீசனோடு சேர போறீங்களா, யோசுவாவோடு சேர போறீங்களா? அங்க வந்து துர்ச்சேதி கொண்டு நாங்களே அந்த குரூப்ல போய் சேர போறீங்களா? நம்புகிறதற்கு எதுவுமே இல்லாத நேரத்தில் நம்புங்க தேவனை, தேவனை நம்புங்க, முழுமையாக நம்புங்க. பிச்சு பிச்சு நம்பாதீங்க, பிச்சு பிச்சு நம்பாதீங்க. ஆதியாகமம் 13 அதிகாரம் இதை பார்த்து நான் முடிச்சிருக்கேன். ஆதியாகமம் 13 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிங்க.
ஆபிரகாமுடைய மந்த மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்த மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சம பூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவர் ஒருவர் விட்டு பிரிந்தார்கள்.
பாத்தீங்கன்னா ஆபிரகாம் லோத்து ரெண்டு பேரும் தேவ மனிதர்கள், ரெண்டு பேரும் சாய்ஸ் பண்ணாங்க. வந்து ஒரு இடத்துல வந்து என்ன இருந்துச்சு, சொத்து பெருகினாலேயே பிரச்சனை. எத்தனை பேருக்கு சொத்து பெருகி பிரச்சனை, பெருகாம இருக்கிறதுனால எத்தனை பேருக்கு பிரச்சனை? ரெண்டுமே பிரச்சனை தாயா, பெருகினாலும் பிரச்சனை, பெரு காட்டிலும் பிரச்சனை. எது வேணும்? ரெண்டு பிரச்சனை தான். இங்க வந்து ஆபிரகாம் திரஞ்சுவா, நம்மளுக்கு ஆடெல்லாம் பெருகிட்டுது, மாடெல்லாம் பெருகிட்டுது, வேலைக்கான ஒரே பிரச்சனை இருக்கு. இங்கவா தேசத்தை பாரு, அழகான தேசம், இங்க போற அங்க போச்சேன்னு சொல்லி லோத்து பார்த்தது. லோத்து பார்த்ததுன்னு தவறு இருக்குல்ல, பார்த்தா பார்த்தா ஏன் தெரியுமா பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரிஜினலுக்கும் கொப்பிக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கு பாரு. இதே பிரச்சனை தான் ஜோபுக்கு இருந்தது இல்லையா? யோபு பார்த்த இடத்துல அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இல்லையா தெரியுது எல்லாம். இன்னைக்கு எல்லாமே கர்த்தருடைய தோட்டத்தை போல தெரிகிறபடியினால தேவ மனிதர்களுக்கும் முடிவெடுக்க தெரியாம நாம் இருக்கிறோம் இல்லையா. லோத்து எங்க போற, நீ அங்கே போய்க்க, பிரச்சனையே கிடையாது. ஆபிரகாம் நான் யோசிச்சேன், அடையப்பா இத்தனை வருஷமாக நீ ஆபிரகாமோட தெரிஞ்ச ஒருக்கா, ஆபிரகாமே நீயே இதுல முடிவு செய்ய, உன்னோட வரவா இல்லா அங்கால போவா, எந்த பக்கம் போற நீயே கொஞ்சம் சொல்லப்பா என்று சொல்லியிருந்த ஆபிரகாம் சொல்லிருப்பா, பரவாயில்ல இத்தனை வருஷமா வளர்ந்ததுல வளர்ந்திருக்கான் ஏதாவது இல்லையா. பாட்டான், ஏறெடுத்து அருமையாக பாட்டான், அது பாட்டதுல தவறு கிடையாது. பாரு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து அவங்களோட முடிவெடுத்து அவங்களுக்கு வந்து பேசாக்கே, ஆனா பாட்டதுல அவன் பாட்டான் அது எல்லாம் கத்தருடைய தோட்டத்தை போலவே இருந்து அப்படின்னா எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க பாரு, எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாரு. அவர் முடிவெடுத்தான், சரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் அதால போறேன், நான் அந்த பக்கத்தால போறேன், நான் அந்த பக்கத்தால போறேன். பார்க்கிற விதத்தை குறித்து கவனம் உள்ளவராயிருங்க. எல்லாம் கர்த்தருடைய தோட்டத்தை போல தெரியுது பாருங்க, எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளை போல சைன் பண்றாங்க பாருங்க, எல்லாம் தேவ தூதர்களை போல சைன் பண்ணுது பாருங்க. ஆனால் நாம் அதை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பார்க்கிற விதத்தை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருங்கள், பேசுகிற விதத்தை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருங்கள், புரிந்த ஒரு புரிவுள்ள ஒரு ஆவி உள்ளவர்களாக இருங்கள். நமக்கு முன்பாக பல ஆசீர்வாதங்கள் இருக்கலாம் பாருங்க, ஆனா அது எல்லாம் தேவனிடத்திலிருந்துதான் வருகிறது சொல்லி சீல் பண்ணுகிறாங்க. நமக்கு முன்பாக 1000 ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், அது தவறு கிடையாது, ஆனா அது எல்லாம் தேவனிடத்தில் இருந்துதான் வருகிறது என்பதை நாம் குத்திடக்கூடாது இல்லையா. லோத்துக்கும் ஆசீர்வாதத்தை விட ஆசீர்வாதம் இருந்தும் அவர் பார்வையிட்டு பார்த்தான், பாரு அந்த பக்கம் போனா ஆட்டு மாட்டுக்கெல்லாம் நல்லா இருக்கும், பாரு ஆடு மாடுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை தீர்ப்பதற்கு நீ இன்னும் ஒரு புலியை எடுத்து விடக்கூடாது. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஒரு பிரச்சனை என்ன, பத்து பத்து கூடிட்டு பாரு, ஆனா அதன் அடிப்படையிலே அவன் பார்த்த பார்வை அடுத்த ஆபிரகாம் தான் போய் மீட்க போனது பாருங்க. ஆபிரகாம் போய் மீட்டுட்டு வர வேண்டிய பெரிய உபத்திரம் இல்ல, நாம அநேகர் புலை விடுகிறது இங்கதான் இல்லையா. ஒரு புலியை தீக்கிறதுக்கு இன்னும் ஒரு புலியை செய்வது, அதாவது ஒரு காரியத்தை சரிப்படுத்துவதற்கு இன்னும் ஒரு காரியத்தில் புலை விடுவது, அது தகுந்தவை அல்ல, அது ஏற்றவை அல்ல. அந்த பிள்ளையை நீ சரிப்படுத்துவதற்கு திருப்பி இன்னும் ஒரு பிள்ளை செய்ய வேண்டும் இல்லையா. கலைஞர்தான் இதுதான் லோத்து செய்தார் பாரு. லோத்து ஆபிரகாமோட இருக்கு பிரச்சனையே பத்து பத்து கூடிக்கு அங்க போயிருந்தா, அங்க போறதுல பிரச்சனையே இல்ல, அங்க இதை விட பெரிய பிரச்சனை இல்லையா, இதை விட பெரிய பிரச்சனை இல்லையா. கடைசி நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார். தெரிந்து கொள்ளப்பட்ட நானா இருக்கலாம், நீயா இருக்கலாம், வேற என்ன ஒரு பக்கத்தில் என்ன மனசு நிக்கிறேன் நிக்கிறேன் சொல்றேன், நீ விழுந்து போகாது இருக்கிறதுக்கு எச்சரிக்கையாயிரு. விளங்குறதா, நாம செய்கிறது எல்லாம் தேவனுக்கு பிரீதி என்பதை நினைக்கிறாதீங்க. அதெல்லாம் அற்புதங்கள் நடக்கிறது நிமித்தமாக எல்லாம் சரி என்பதை நாம் கருதி கொள்ளக்கூடாது. தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் அலசி 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 பார்த்துத்தான் தேவன் சரியா இல்லையா என்று சொல்வதை கண்டுபிடிக்க வேண்டும். ஆகையினாலே பார்த்து ஏமாந்துறாது, சில ஆசீர்வாதங்கள் இருக்கிறபடினால் அதை பார்த்து ஏமாந்துறாது. உலகம் கொடுக்கிற சமாதானம் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான், தேவன் கொடுக்கிற சமாதானம் உனக்கு நீண்ட காலத்தை கிடைக்கும். அது உன்னை விட்டு விலகா, ஏன் தெரியா என்னுடைய சமாதானத்தை விட்டு போயிருக்கேன்னு சொல்லி விட்டு போயிருக்கேன்னு சொல்லி அன்றைக்கு என்ன ஒரு செய்தி ஒன்று வச்சிருந்தது என்ன தெரியுமா, சபையை கூடி விடுதலை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி ஒரு பேசுறதுக்கு ஆயிடுச்சு. அது ரெண்டு மூன்று கிழமையா என்னுடைய இதயத்தில் இருந்தே இருக்கிறாரு. ஆனாலும் நான் இப்படி ஒரு செய்தி எனக்கு திரும்ப வந்தப்பட இந்த செய்திக்குள்ளே நான் போக வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் ஏமாந்துறாரு, எல்லாம் பச்சை ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்து ஏமாந்துறாரு. புரிந்த ஆவியுள்ளவர்களாக இருங்க, பார்க்கிற விதத்தை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருங்க, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி தபத்தன் போய் விழுந்துறாது, எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லி போய் புலியாக நடந்துறாதீங்க. தேவத்தில் பார்த்திருந்த தெய்வ மனிதர்களை போல பார்க்கிற விதத்தை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருக்கு. தேவடி சமத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா.